இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாயிருக்கிறது என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். எசேக்கியேல் 33:1-7 வாசிப்போம். எசேக்கியேல் 33:1-7.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடு பேசி அவர்களோடு சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவலாளனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டு எச்சரிக்கை இல்லாமல் பட்டயம் வந்து அவனை வாழ்ந்து கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிருக்கவில்லை அவனுடைய இரத்த பழி அவன் பேரில் சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனும் தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமல் ஜனங்களை எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாது ஒருவனையும் வாழ்ந்து கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்தினாலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன்.
மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக.
சோத்ரம். அப்போ இங்க தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். ஒரு பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ஒரு ஊழியக்காரனை தேர்ந்தெடுக்கும் போது, அல்லது ஒரு ஊழியக்காரன் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை கண்டறிகிற சமயத்தில் அந்த ஜனங்களுக்கு காவல்காரனாக இருக்க வேண்டும். அப்போ எப்படி ஆடு மேய்க்கிறவங்க ஆட்டுக்கு காவல்காரனாக இருந்து ஆடு மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறது, அது அமைதியாக இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் அதுக்கு வியாதி வந்தால் கவனிச்சுக்கிறது, அப்புறம் துஷ்ட மிருகங்கிருந்து அதை பாதுகாப்பது, இப்படி பலவிதமான காரியங்களில் மேய்ப்பன் கவனமாக இருக்க வேண்டும். மேய்ப்பன் சொன்னால் உடனே பாலை கறக்கிறது, ஆடுகளை விற்கிறது, அந்த மாதிரி காரியத்துக்கு மட்டும் முன்னால் வந்து நின்றுட்டுருக்கூடாது. மற்ற எல்லா காரியத்துலேயும் மேய்ப்பன் வந்து ரொம்ப கவனமாக இருக்கு. அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு காவல்காரனை ஆண்டவர் வைக்க சொல்லியிருக்கிறார். அப்போ ஊழியக்காரன் வந்து காவல்காரன். அப்போ காவல்காரன் அவனுடைய வேலையை செய்யணும். இன்றைக்கி வந்து ஆடுகளை வந்து சிதறடிக்கிறதுக்கு துஷ்ட மிருகங்கள், கள்ள உபதேசங்கள், அல்லது மனுஷரை திருடுகிறவர்கள் இப்படி வரும்போது அவங்கள நம்ம எச்சரித்து அவங்கள அதிலேருந்து விடுதலை ஆக்கணும். அப்போது இங்கே வந்து ஆண்டவர் சொல்கிறார், பட்டயம் வருகிறதை கண்டு ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். பட்டயம்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையினால் நியாயத்தீர்ப்பு. ஆமாம், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு ஜனங்கள் மேலே வரப்போகுது. அது எல்லார் மேலும் வரும். சன்மார்க்கின் மேலும் துன்மார்க்கின் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அப்போ சன்மார்க்கனாக இருந்தால் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது சங்கார தூதன் தேசம் முழுவதும் கடந்து போனான். அப்போது யார் யாருடைய வீட்டில் இரத்த அடையாளங்கள் இருந்ததோ அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மட்டும் சாகாமல் தப்பி வைக்கப்பட்டார்கள். இரத்த அடையாளம் இல்லாதவருடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் செத்து போச்சு. அப்போ சங்கார தூதன் வரும்போது முழு தேசத்துலேருந்து தான் கடந்து வருவாங்க. அல்லது தேவனுடைய நியாயத்திற்கு வரும்பொழுது முழு தேசத்துக்கு தான் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வராது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்புலேருந்து தப்பித்து கொள்ளலாம். அப்போ பட்டயம் வருகிறதை கண்டு எப்படி அவர்களை எச்சரிக்கணும்? எக்காலம் ஊதி எச்சரிக்கணும். இப்போ எக்காலம் ஊதுறதுனா அது பிரசங்கம் பண்ணுறது. அப்போ எப்படி எக்காலம் ஊதுன்னு சொல்லும்போது 7 மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆதலால் நீ என் வாயிலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அப்போ அவர்களுக்கு எச்சரிக்கிற வார்த்தை ஒன்று இருக்கிறது. எப்படி எச்சரிக்கணும்னா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை வைத்து தான் எச்சரிக்க வேண்டும். பைபிள் இருக்கிற வசனத்தையெல்லாம் சொல்லிட்டு, ஆசீர்வாதமான வசனத்தையெல்லாம் சொல்லிட்டு, இதுதான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால் அது எச்சரிக்கிறது இல்லை. நீ நல்லா இரு, நீ நல்லா இருக்கும் போது என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கா அப்படிங்கிறது தான் அது வந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும். பாட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆசீர்வாதமான பாட்டெல்லாம் பாடிடுறது, அப்புறம் அகால பாதாளத்தில் போய் மாட்டிக்கிறது. எப்படி ஆண்டவர் விடுதலை ஆக்குவார்? அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் என்ன? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அதை விட்டு போட்டு இன்றைக்கி எல்லாரும் மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அல்லது தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருக்கிறவர்கள் பேசுகிற வார்த்தைகள் இப்படி ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டால் எச்சரிக்கப்பட முடியாது. அங்கே வந்து வாழ்க வாழ்கன்னு சந்தோஷ பாட்டு தான் இருந்துகிட்ருக்கோம். எச்சரிப்புன்னு சொல்லி வரும்போது இருதயத்தில் பயம் வரும், நம்மளுக்கு ஆபத்து வரப்போகுது, நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு, ஆபத்துலேருந்து விடுதலையாகக்கூடிய எச்சரிப்பு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா காரியத்தையும் நாம் சரி செய்வதற்காக நாம் பிரயாசப்படுவோம். ஆசீர்வாதம் கூறியாச்சுன்னா இப்போ இருக்கிற மாதிரியே நீ இன்னும் இருப்ப, உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாத்திலையும் வாழ்ந்துருப்பேன்னு சொன்னால், ஓ அப்போ நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு. அதனால் நம்ம இன்ன இப்போ என்னென்ன செய்கிறோமோ அதை இன்னும் அதிகமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, திருடுறவன் திருடுறதுக்கு போவான், கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிக்கிறதுக்கு போவான், கரெக்டாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார்ல அப்படின்னு சொல்லி தீமை செய்கிறதுல காரியங்களை மேலும் மேலும் முன்னேறிட்டு இருக்காங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை எச்சரிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சீராக மாறுகிறது. எபிரேயர் 4:12-13 வாசிப்போம். எபிரேயர் 4:12-13, வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை ஒரு மனுஷன் பேசும் பொழுது அவன் எங்கிருந்து பேச முடியும்? இவன் வாயிலிருந்து பேச முடியுமா? முடியாது. அப்ப இவனுடைய இருதயத்திலிருந்து அதை பேச முடியும். அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை ஒரு மனுஷன் பேச வேண்டும் என்று சொன்னால் அவன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சிந்தித்து தியானித்தாதான் தேவனுடைய வார்த்தைகளை பகுத்தறிந்து பேச முடியும். அப்படி இல்லாட்டினா பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் எடுத்து பேசிகிட்டே இருக்கலாம். அப்போ ஓய்வு நாள்ன்னு சொல்கிறது ஒரு நாள், அது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆண்டவர் தேவனை ஆராதிக்கிறதுக்கு வேண்டியும் தேவனை துதிக்கிறதுக்கு வேண்டியும் தேவனை அனுமதிச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையான ஆகாரம், அப்போ தேவனுடைய பிரமாணங்கள், அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை ஊழியக்காரன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இருபுறமும் கருக்குள்ள தேவனுடைய வார்த்தையை பேச முடியும். அப்படின்னா இருபுறமும் கருக்குள்ளதுன்னு சொன்னால் அந்த வார்த்தை ஊழியக்காரனுக்கு பொருந்தும், ஜனங்களுக்கும் பொருந்தும், ராஜாவுக்கும் பொருந்தும், பிரஜைகளுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். படித்தவனுக்கு அதே வார்த்தை தான், படிக்காதவங்களுக்கு அதே வார்த்தை தான், மேல் ஜாதிக்காரனுக்கு அதே வார்த்தை தான், கீழ் ஜாதிக்காரனுக்கு அதே வார்த்தை தான், எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான். அப்போ ஞானமாக பேசணும். அப்போ ஊழியக்காரனுக்கு பிடிச்ச வார்த்தைகளை மட்டும் பேசிட்டு ஊழியக்காரனுக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசாமல் தடை பண்ணக்கூடாது. அல்லது ஒரு ஆள் வந்து படித்தவன் வந்திருக்கிறான், அந்த படித்தவனை வந்து நம்ம பேசினோம்னா அவங்ககிட்ட இருக்கிற ஆதாயம் நம்மளுக்கு கெட்டு போயிடும், அதனால் படிக்காதவங்களுக்கு பேசுகிற மாதிரி பேசணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஆனால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொன்னால் நன்மையும் பேசணும், தீமையும் பேசணும். ஒருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா ஆசீர்வாதத்தை மட்டும் பேசிக்கிட்டு மற்ற பக்கத்தை அப்படியே மறைச்சிடலாம். அப்போ அது தேவனுடைய பட்டயம் அல்ல, அது மனுஷனுடைய பட்டயம். அப்போ தேவனுடைய பட்டயம் இருபுறமும் கருக்குள்ளது, எல்லா வகையிலையும் சிந்திக்கும் போது நன்மை தீமைகளை பகுத்தறியும், அப்புறம் மனுஷனை பாரபட்சம் இல்லாமல் தேவனுடைய நியாய தீர்ப்பை செலுத்தும். இப்படி இருக்கிற வார்த்தைகள் போகும்போது தான் ஆத்மாவையும் ஆவியையும் அது வந்து நேராக சிந்திக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது நிறைய பேருடைய ஆத்மாவுக்கே போக மாட்டேங்குது. காரணம் என்ன? கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் இருதயத்தில் பகுத்தறியறதுக்கு உண்டான அறிவு அதில் இல்லை. அப்படி வந்து அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை பேசும் பொழுது அது இருதயத்துக்குள்ளே போகாது. இப்படி வந்து ஞானம் இல்லாத வார்த்தைகளை பேசும்போது அது இருதயத்துக்குள்ளே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஞானமுள்ள வார்த்தைகளை பேசும்போது தான் அது நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் உள்ளே செல்லும். நிறைய பேர் வந்து கூட்டத்தில் இன்றைக்கி தூங்குறாங்க, அழுது அங்கே போனால் போர் அடிக்குது, அவர் என்னத்தை பேசுவார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சபைகளுக்கு அல்லது ஆராதனைகளுக்கு போகாமல் விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை இருபுறமும் கருப்புள்ள வார்த்தைகளை பேசும்போது அது ஆவி ஆத்மாவுக்குள்ளே அந்த வார்த்தை போகணும். அப்படி போனாதான் அந்த ஆவி ஆத்மா அந்த வார்த்தைகளை சாப்பிடும், சாப்பிட்டு ஆவி ஆத்மாவிலே ஜீவனோடு இருக்கும். அப்போது அர்த்தமில்லாத வார்த்தைகளை அல்லது உபயோகம் இல்லாத வார்த்தைகளை பேசும்போது ஆவி ஆத்மா என்ன பண்ணுது? தூங்கிடுது. ஆவி ஆத்மா தூங்கினோன்னா சரீரமும் கூட சேர்ந்து தூங்கிடுது. அதனால தான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து தேவனுடைய ஆலயத்தில், அதுவும் தேவனை ஆராதிக்கிற சமயத்தில், பிரசங்கம் கேட்குற சமயத்தில் தூக்கம் வருதுன்னு சொன்னால் அந்த வார்த்தை ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து தான் வருது, ஒழிய இருதயத்திலிருந்து வர்ற வார்த்தை அல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தையை அல்லது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை ஒரு மனுஷன் பேச வேண்டும் என்று சொன்னால் அவன் இருதயத்திலிருந்து பேசினாதான் அதை பேச முடியும். சங்கீதம் 19:1-8 வரை வாசிப்போம். சங்கீதம் 19 வாசிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எப்படி வானம் வெளிப்படுத்தும்? அப்புறம் ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. வானங்கள் அப்படின்னு சொன்னால் வானம் வந்து எங்க நம்மளுக்கு வானத்தை எப்படி தொட முடியும்னா, எப்படி தொட முடியும்? எல்லாத்துக்கும் வானம் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கு? அப்படி இல்லை. ஆமாம், நம்மளுக்கு தலை எங்கே முட்டுதோ அந்த அளவுக்கு தான் வானம் இருக்குது. அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய அறிவில் சிந்திக்கும் போது அந்த மகிமை வெளிப்படுது. ஆகாய விரிவு அறிவிக்கிறது. எப்படி ஆகாய விரிவில் எப்படி இருக்கும்? இல்லை, அது பாரு எப்படி அர்த்தமில்லாத வார்த்தைகளை எப்படி பேசுகிறாங்க பாருங்க. சிந்திக்காம ஆதியாமத்தில் இருக்கு, ஆதியாமத்தில் ஆகாய விரிவு என்று அதற்கு பேரிட்டார். ஆகாய விரிவுன்னு சொன்னால் மேலே இருக்கிற தண்ணிக்கும் கீழே இருக்கிற தண்ணிக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார். ஆகாய விரிவு போதும், இரண்டாவது நாள் ஆச்சு. முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுன்னு சொன்னார், ரெண்டாவது நாள் வெளிச்சம் இரவும்
இரண்டாவது போதும்.
அப்ப முதல் நாள்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆகாய விரிவை உண்டாக்குறார். அப்படின்னா வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குறார். எப்படி நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குறது அப்படின்னா, நம்முடைய அறிவில் நன்மைய தீமைய பிரிச்சு எடுத்தோம்னா அங்க வந்து ஆகாய விரிவு உண்டாயிருக்கு. நன்மையை தீமையை யாருக்கு பிரித்து எடுக்க முடியலையோ அவங்களுக்கு இல்லை, இருட்டோ இருட்டு தான், ராத்திரியும் பகலும் இருட்டு தான். ஆமாம், யாருடைய அறிவு சிந்தனைகளிலே நன்மையையும் தீமையையும் பிரித்து எடுக்க முடிகிறதோ அவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஆகாய விரிவு என்ன பண்ணுது, தேவனுடைய வார்த்தைகளை, ஆமாம் அதை அறிவிக்க முடியும். அப்புறம் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அப்படி ஒவ்வொரு நன்மைக்கும் ஒவ்வொரு தீமைக்கும் உண்டான வார்த்தைகளை பேசுகிறது. அதுபோல ஒவ்வொரு நாளும் வர்ற நன்மையான தீமையான காரியங்களையும் படிப்படியாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு நம்ம ரேடியோ செய்தியெல்லாம் கேட்குறோம், எப்படி வருது, ஆகாய விரிவில் தான் வருது, ஒளி அலைகளில் தான் வந்துட்டு இருக்குது. அப்போ இந்த மனுஷன் உண்டாக்குற அந்த விஞ்ஞான கருவிகள் ஆகாய விரிவில் இருக்கிற அந்த ஒளி அலைகள் எடுத்து தான் இன்னைக்கு நாம் கேட்குறோம். ஆனால் இந்த ஒளி அலைகள் ஆகாயத்தில் விரிவில் வரும்போது அதுக்கு வந்து பேச்சு இல்லை, அதுக்கு வார்த்தை இல்லை, சத்தமில்லாமல் தான் வருது. ஆனால் அதுக்குன்னு உண்டான கருவிகளை வைத்து நாம் கேட்கும்போது இங்கே மட்டும்தான் வந்து சத்தம் கேட்குது. ஆனால் ஆகாய விரிவில் இப்போ நாம் இருக்கிற ஆகாய விரிவில் எத்தனையோ ஒளி அலைகள் இருக்குது, அதில் சத்தம் இருக்கிறது இருக்குது, சத்தம் இல்லாமல் இருக்கிறது இருக்குது, இப்படி எத்தனையோ ஒளி அலைகள் இருக்கிறது. அப்போது இந்த ஒளி அலைகளை வந்து நாம் குறிப்பிட்ட ஒரு கருவியின் மூலம் நாம் கேட்குறோம். இதே மாதிரி நம்முடைய அறிவு சிந்தனைகளில் எத்தனையோ விதமான அறிவு நம்மளுக்கு இருக்குது. அது நம்ம எப்போ பேசுகிறோன்னா எப்போ தேவையாக இருக்கிறதோ அப்போ மட்டும் அதைய நிதானமாக நிறுத்தி பகுத்தறிஞ்சு நம்ம பேசுகிறோம். பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பேச்சு இருக்காது, வார்த்தை இருக்காது. அதிகமாக பேசுகிறவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், இவன் படிக்காதவன்னு சொல்லுவோம். அப்போ வந்து தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக வைத்து சிந்திக்கிற சமயத்தில் அங்கே கருத்து மட்டும்தான் இருக்குமோ ஒழிய, அந்த இடத்துல அல்லது நன்மை தீமை மட்டும்தான் இருக்குமோ ஒழிய, அந்த இடத்துல என்ன பாஷை என்ன எழுத்து அப்படிங்கிறது அது சிந்திக்காது. அது ஆங்கிலத்தில் இருக்குதா அல்லது மலையாளத்தில் இருக்குதா தெலுங்கில் இருக்குதா இந்த வார்த்தையில் இருக்குதா, அதெல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமயமாக இருக்கும்போது அதையெல்லாம் ஒன்றுமே பார்க்காது. என்ன கருத்து, நன்மை என்ன தீமை என்ன, அது எந்த மொழியில் இருந்தாலும் அதை பற்றி அது கவலைப்படாது. அப்படியாக ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தையினுடைய நன்மை தீமைகள் அவரவருடைய இருதயத்திலே சிந்தித்து தியானிக்கிற அளவுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுக்குறாரு. மூணாம் வசனம் வாசிப்போம்.
அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை.
அதுக்கு அடுத்தது,
ஆயினும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது.
போதும் போதும். இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய இருதயத்திலையும் அது கடந்து செல்லுகிறது. மனுஷன் இன்னைக்கு விஞ்ஞான கருவிகளை வச்சு எல்லா இடத்துலையும் செய்தியை வந்து கொண்டு போகிறதுக்கு உண்டான காரியங்களை உண்டாக்கியிருக்கும் பொழுது இவைகளை உண்டாக்குன ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா மனுஷனுடைய இருதயத்துலேயும் ஒரு ரேடியோ பெட்டியை வச்சுருக்காரு. அந்த ரேடியோ பெட்டியை திருப்பினோம்னா அது சத்தம் போடும். எல்லா ஸ்டேஷன் இருக்கிற ஒளி அலைகளை இது வந்து எடுத்துக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படியாக தேவனுடைய வார்த்தை எல்லாருடைய இருதயத்திற்கு கடந்து செல்கிற வழியில் தேவன் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, ஒளிபரப்புறார். அந்த ஒளிபரப்புற செய்தி நம்முடைய இருதயத்துக்கு வந்து சேருது. அஞ்சாம் வசனம் வாசிப்போம். எது நாலாம் வசனம் கூட சேர்த்து வாசிப்போம். இப்போ இந்த அகிலாண்டத்தில் வந்து முக்கியமாக இருக்கிறது சூரிய உடைய ஒளி தான். சூரிய ஒளி தான் பகல் ராத்திரி அப்படிங்கிற வித்தியாசத்தை கொண்டு வருது. அப்போது இங்கே வந்து இதில் விசேஷமாக சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபிச்சிருக்கார். அது ஒவ்வொரு நாளையும் காலையில் என்ன பண்ணுது, மணவறையிலேருந்து புறப்படுகிற மணவாளனை போல அது சந்தோஷமாக ஓடுது. அதனுடைய காந்திக்கு மறைவாக ஒன்றுமே. இப்போ இந்த சூரியன் யாராக இருக்கும், அது ஒவ்வொரு நாளும் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல மிக வேகமாக ஓடுது. இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கார், இயேசு கிறிஸ்து கரெக்டு. ஆமாம், நீதியின் சூரியன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் மணவாளனை போல, அப்படின்னா இவர் தான் மணவாளன். அந்த செய்தியை அறிவித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அகிலாண்டத்திலே தேவனுடைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு வரணும்னா இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும், மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் நாமளும் முன்னால் போக முடியும். அப்படின்னா எப்பொழுதும் நல்ல நீதியுள்ள வாழ்க்கையை, அல்லது நியாயமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, அப்படின்னா எப்பொழுதும் மாப்பிள்ள மாதிரி என்றைக்கும் இளமையாக என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கணும். நேற்று நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டோம்னா நீ நேற்று நல்லா இருக்கு. பைபிள் ஸ்கூல் நான் 2 வருஷம் படித்தேன், நான் 5 வருஷம் படித்தேன், இப்போ எனக்கு பைபிள் எல்லாமே எனக்கு தெரியுன்றனா சரி, அந்த போன 5 வருஷம் நீ நல்லா இருக்கு. அப்போ இன்றைக்கு ஒரு மனுஷன் மணவாரிலேருந்து புறப்படுகிற மணவாளனை போல் மாப்பிள்ள மாதிரி அல்லது பொண்ணு மாதிரி புறப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், சிந்திக்கணும். அது காந்திக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினுடைய சக்திக்கு மறைவாக அகிலாண்டத்தில் எதுவுமே மறைஞ்சிருக்க முடியாது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது இருதயத்தில் எதுவுமே மறைஞ்சிருக்காது. எல்லா அந்தரங்க ரகசியங்களையும் இந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தும். எதை வந்து மனம் திரும்பணுங்கிறத ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நியாய தீர்ப்பை அது அறிவித்து கொண்டே இருக்கும். 7-8 வாசிப்போம்.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும்
போதும். அப்போ முதல்ல இருக்கிற வசனத்தை எல்லாம் வாசிட்டு இந்த 7-8 வார்த்தைகளை சிந்திக்கும் போது தான் அந்த பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழுகிறதுக்கு உண்டான அர்த்தத்தை சேர்த்து கொண்டு வர முடியும். சாதாரணமாக நினச்சிக்குவாங்க அது என்ன, ஒரு நாள் சூரியன் தான் வந்துட்டுருக்கு, ராத்திரியும் போல தான் மாறி மாறி வந்துட்டுருக்குது, அதை பற்றி தான் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி எழுதியிருக்குது, கீழே இருக்கிற 7-8 வார்த்தைகளை இது கூட சேர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை புதிய புதிய காரியங்களை நம்மளுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய இருதயத்திலையும் தேவனுடைய வார்த்தை சென்று கொண்டு இருக்கிறதுங்கிறத இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு போகும்போது தான் ஆத்மா சந்தோஷமாக இருக்கும், கண்கள் என்ன பண்ண தெளிவடையும். கண் வந்து நல்லா தெரியுது ஆனால் தெளிவாக தெரிய மாட்டேங்குது, மங்களாக இருக்குது. ஆமாம், நம்முடைய ஆசீர்வாதம்லாம் நம்மளுக்கு வர மாதிரி இருக்குது ஆனால் தெரிய மாட்டேங்குது. அப்போது தேவனுடைய வார்த்தை உள்ளே போச்சுன்னா அந்த கண்கள் வந்து பிரகாசமாக நம்மளுக்கு தெரியும். எரேமியா 23 29-32 வாசிப்போம். எரேமியா 23:29-32 வரை. பெற்ற ஜனங்கள் அல்லது தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஊழியக்காரன் ஒரு வார்த்தை பேசினானா அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆமாம், கண்மலையை உடைக்கிற சமண்டி போல இருக்கணும். அப்படின்னா சொன்னால் நல்லா புரியணும். ஆமாம், நல்லா விளங்கணும். அப்படி வந்து நல்ல தெளிவாக ஒரு ஆளுடைய இருதயத்தில் புரிய வைக்கணும். அதுதான் கண்மலையை உடைக்கும் சம்மட்டி. ஆனால் இன்றைக்கு இந்த கண்மலையை உடைக்கும் சம்மட்டின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கி பேசுகிறாங்க. பேசும்போது என்ன ஆகுது? அது அந்த கண்மலையை உடைக்கிற சம்மட்டியில் பலமே இல்லை. ஆமாம், பதமில்லாத கத்தியை வச்சுக்கிட்டு ஆமாம் வெட்டின மாதிரி நிறைய பேசுகிறாங்க. ஆனால் எல்லாம் வந்து இந்த தெர்மோகோல் மாதிரி, ரொம்ப ஒரு பலமில்லாத ஒரு பொருள் மாதிரி, வைக்கோல் மாதிரி. பொய்யான வார்த்தைகளை அவரவருடைய இருதயத்திலேருந்து எடுத்து பேசும்போது அது வந்து எந்த கிரியையும் நடக்கிறதில்ல. 10வதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு விரோதின்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும்போது ஒவ்வொருவருடைய இருதயத்தை தாக்க வேண்டும். அல்லது அவரவருடைய இருதயத்தை தேவனுக்கு விரோதமாக இருந்தால் அந்த மாதிரி இருதயத்தை இந்த கண்மலையாகிய சம்மட்டி போய் உடைக்கணும். ஒரு கல்லை உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சம்மட்டியில் அடித்தா உடையாது. அந்த கல்லை வந்து தொடர்ந்து ஒரு 10 தடவை 15 தடவை அடித்தாதான் அந்த கல் வந்து ரெண்டாக உடையும். நீங்கள் கல்லை உடைக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஒரு தடவை அடிச்சுட்டு ஐயோ உடையலையா அப்படின்னு அந்த ஆள் விடமாட்டான். மேலும் மேலும் அடிச்சுட்டே இருந்தால் தான் ஒரு 5 அடி 6 அடி 7 அடி அடித்தாதான் அந்த கல் வந்து உடையும். இப்போ அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் நம்ம மாறி மாறி நம்முடைய மனம்போன போக்கிலே போயிட்டுருப்போம். அப்படிப்பட்ட இருதயத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை கண்மலையை உடைக்கும் சம்மட்டியாக நல்ல தெளிவாக நல்லா புரியும்படி அல்லது அவர்களுக்கு உணரும்படி தெளிவாக பேசும்போது தான் அந்த இருதயத்தில் போய் அந்த கிரியைகளை செய்யும். அப்போ தேவனுடைய வார்த்தையை கண்மலையை உடைக்கும் சமிட்டியை போல உபயோகிக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும்? ஊழியக்காரன் தினந்தோறும் உட்காந்து வாசித்து சிந்தித்து இருதயத்திலேருந்து எடுத்து பேசினா தான் அது கண்மலை உடைக்கும் சமிட்டியாக இருக்கும். அது வாயளவில் பொதுவாக அப்படியே பேசிட்டா அது கண்மலையை உடைக்காது. அது வந்து ஆமாம், 10வதுக்கு ஊழியக்காரன் மண்ட மேலே தான் உடைச்சு. ஆமாம், ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு நான் விரோதின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி வார்த்தைகளை பேசாமையே இருந்திருக்கலாம். சோத்ரம். எசேக்கியேல் 21:9-11 வரை வாசிப்போம்.
மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசன உரைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துளக்கப்பட்டும் இருக்கிறது, மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, மின்னத்தக்கதாய் அது துளக்கப்பட்டிருக்கிறது, சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும், அதை கையாடும்படி அதை துளக்க கொடுத்தார், கொள்ளுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது துளக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்.
அப்படின்னா கர்த்தருடைய பட்டயம் நல்லா தீட்டி இருக்குது, பல பல மின்னிட்டு இருக்குது. அந்த பக்கம் மின்னுது, இந்த பக்கம் மின்னுது. ஆமா, இங்க நிறைய பேருடைய பட்டையா மின்னுதா? மின்ன மாட்டேங்குது. ஆமா, மேல மேக்கப் போட்டுதான் மின்ன வச்சிட்டு இருக்காங்க. வால் போஸ்ட் அடிச்சு, வால் போஸ்ட் அடிச்சு இங்க அழுப்புதல் கூட்டம், அங்க அற்புதம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. வெளியில தான் மின்ன வைக்கிறாங்க, ஆனா வார்த்தை வந்து மின்ன மாட்டேங்குது. ஆமா, வார்த்தை மின்ன மாட்டேங்குது, சரக்கு இல்லை வார்த்தையில. அது துளக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நல்லா பதம் பண்ணியிருக்குது. அந்த பட்டயம் யாருடைய பட்டயம்னு சொல்லி கேட்டீங்கன்னா குமாரனுடைய கோல் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை. ஆமா, இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அதான் குமாரனுடைய கோல். இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் வந்து நல்லா கூர்மையாகப்பட்டிருக்கிறது. அந்த கூர்மையாக்கப்பட்டு யாருக்கிட்ட கொடுக்கறதுனா, யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பாப்பா, யாருக்கிட்ட? யாரு தீட்டுறானோ அவன் கையில அது இருக்குது. இப்போ
அதை கையாளும்படி அதை துளக்க
கொடுத்தா, கையாளும்படி அது யாரு கையாள தெரியுதோ அவங்கிட்ட நீ என்ன பண்ண தீட்டுறான். அப்ப தினந்தோறும் என்ன பண்றான் ஊழியக்காரன், பட்டயத்தை எடுத்து நல்லா தீட்டுறான். அப்படின்னா தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் சிந்திக்கணும். அப்போதான் வந்து தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் புதுசாகவே இருந்துட்டு. தங்கம் பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருந்து வெள்ளி தங்கம் இதெல்லாம் பாட்டு ரொம்ப நாள் உபயோகம் பண்ணிட்டு அதை கவனிக்காம விட்டோம்னா கலர் மாறிடும். இப்போ திருப்பி எடுத்து அதை பாலிஷ் போட்டால் தான் திருப்பி அந்த பழைய நேரம் வரும். அப்போ தேவனுடைய வார்த்தை தங்கத்து கொப்பாக இருக்குது, வெள்ளி கொப்பாக இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும், தினந்தோறும் எடுத்து பாலிஷ் பண்ணணும், தினந்தோறும் வாசிக்கணும், சிந்திக்கணும், தினந்தோறும் பேசணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உட்காந்துருக்கும் போதும், எந்திரிச்சிருக்கும் போதும், உன்னுடைய வீட்டில் நீ நடக்கும் போதும், உன்னுடைய இருதயத்தில் எழுதி, உன்னுடைய கையில் எழுதி நீ இவைகளை குறித்து பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா பேச்சிலும் மூச்சிலும் இரத்தத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும், சிந்தனை இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும் ஞானமாக செய்ய முடியும். அப்போது இந்த மாதிரி யார் தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் சிந்தித்து தியானிக்கிறாங்களோ அவங்க கையில் அந்த பட்டயம் வந்து என்ன இருக்குது, மாட்டிடுச்சு. அப்போ கையாளுகிறவன் அதை வந்து இப்போ கரெக்டாக பிடிச்சிட்டான். அப்போ கையால் தெரியாதவன் தேவனுடைய பட்டயத்தை எடுத்தான்னு என்னாகும், அது அவனையும் வெட்டிடும். ஆமாம், அடுத்தவனை காயப்படுத்துகிற மாதிரி பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான். பட்டயத்தை உபயோகம் பண்ண தெரியலன்னு சொன்னால் அது வந்து நம்மளையும் அது தாக்கும். அப்படியாக தேவனுடைய வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை, ஒரு மனுஷன் தினந்தோறும் வாசி சிந்தித்திருந்தால் தான் அது இருபுறமும் கருக்குள்ள வார்த்தையாக என்றைக்குமே இருக்கும். எசேக்கியேல் 21:14-17.
ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோட கை கொட்டு, பட்டயம் 3 தரம் ரட்டித்து வரும். அது கொலையுண்டவர்களின் பட்டயம், அது கொலையுண்ட போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம். அவர்களுடைய இருதயம் கரைந்து அவருடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அது மின்னும்படியாக பதவிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. ஏகபலமாய் வலதுபுறமாக வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு, உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு. நானும் கையோட கை கொட்டி உன் உக்கிரத்தை ஆரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொன்னேன் என்றார்.
இப்போ பட்டயம் என்னாச்சு, கையாளுகிற கொடுத்துட்டாரு, நீ என்ன பண்ண போய் எல்லாம் வெட்டுட்டார். பட்டயம் 3 தரம் ரட்டித்து வரும். 14 வசனம் வாசிப்போம்.
பட்டயம் கோயிலில் பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற கட்டாயம்.
ஆ, போதும். அப்ப மூன்று தரம் அப்படிங்கிற வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன அர்த்தமா இருக்கும்? அது பக்கத்திலேயே இருக்கு, அது பக்கத்திலேயே இருக்கு, அதை வாசிச்சா கண்டுபிடிக்கலாம். ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை ரொம்ப தூரம் தேடி போய் வாசிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு வைக்கல, அந்த வார்த்தையை ரெண்டு தடவை வாசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை, இந்த மூன்று தரம் ரெட்டித்து வரும் அப்படின்னா அர்த்தம் என்ன? இல்லை இல்லை, மூன்று தடவைன்னு போட்டிருக்கு.
இல்லை,
அதான் அதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் தான் இப்போ தேவை. கண்மலையை உடைக்கும் சம்மட்டி இப்போ எப்படி என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இந்த பட்டயம் மூன்று தடவை வந்திருக்குது சோத்திரம், யார் கண்டுபிடிக்கலாம்? அப்படியல்ல, ரெட்டித்து வரும். அது கொலையுண்டவர்களின் பட்டயம் அப்படின்னா முற்பிதாக்களை நியாயம் தீர்த்த தேவனுடைய வார்த்தை. கொலையுண்ட போகிறவர்களின் பட்டயம் அப்படின்னா இன்னும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை அதுதான். அப்படின்னா ரெண்டு தானே வந்திருக்குது, அப்போ ரெண்டு தானே வந்திருக்குது. ஆளுகள் தான், ஆளுகள் தான் சொன்னீங்க, ஆளுகளை தான் நம்ம சொன்னோம். ஆனால் இங்கே வந்து பொருள் வந்து அதல்ல. கடந்த காலத்திலையும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்திருக்கிறது, எதிர்காலத்திலையும் நடந்துட்டு இருக்கிறது, மூணாவது என்னன்னா இப்பவும் நடக்குது. அதான் அதனுடைய அர்த்தம். இப்போ கடந்த காலம் வந்தாச்சு, எதிர்காலம் வந்தாச்சு. கடந்த காலம் சொல்லப்பட்டிருக்குது, எதிர்காலம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதை சொல்லும்போது நிகழ்காலம். அப்போ அதுதான் மூன்று தடவை அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வந்து மூன்று காலங்களிலும் பொருந்தக்கூடியதாக இருந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை வந்து நல்ல ஞானமுள்ள வகையில் பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் கையோட கை கட்டி உன் உக்கரத்தை ஆற பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொல்லுவேன். அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கும்போது தேவனும் கூட இருந்து சந்தோஷப்படுறாரு. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு, என் மகனே நீ எனக்கு பிரியமானவர்களை பேசினால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஆமாம், அப்போ தேவனுக்கு பிரியமான காரியத்தை அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பை கண்டிப்பாக உணர்த்தும் போது தேவனுடைய இருதயம் கூட சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு வந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எரேமியா 48:10. ஆ, போதும். அப்போ அசதியாக செய்கிறவன் என்னன்னா பட்டயத்தை தீட்டாமல் இருக்கிறான். ஆமாம், சோம்பேறி. ரத்தம் சிந்தாதபடி பட்டயத்தை அடக்கி கொண்டு இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா ஆசீர்வாதம் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறான், யாரையும் வந்து அவங்களுடைய பாவத்தை உணர்த்தலை. நீ எனக்கு கொடுக்குறதெல்லாம் கொண்டது கொடு, என் பட்டயம் அப்படியே இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை அப்படியே என்கிட்டயே இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் தேடிக்கிட்டு இருந்தா அவன் சபிக்கப்பட்டவன். சோம்பேறியா இருக்கிறவன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்காம சிந்திக்காம இருக்கிறவன் சோம்பேறி. உண்மையான சோம்பேறியாருன்னு அவன்தான். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது, பொல்லாதவனும் சோம்பலுமான மனுஷனே நீ என்னுடைய தாளந்தை நீ என்ன பண்ற குழி நோண்டி புதைச்சிருக்கிற. அப்ப அங்க சோம்பல் உள்ளவன் சொல்றாரு. அப்ப தேவனுடைய வார்த்தைய வாசிக்காம சிந்திக்காம தியானிக்காம இருந்தவன் சோம்பேறி. ஜனங்களுக்குள்ள அப்படி இருந்துடலாம், ஆனால் ஊழியக்காரங்கிறது அல்லது தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள்ங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. நீ புறஜாதிகள் பாருங்க, அவங்க தினந்தோறும் எடுத்து அவங்களுடைய வேத நூலை வாசிப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்படின்னா அவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தை உணர்த்தாதபடி நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டே எனக்கு கொடுக்கறத மட்டும் நீ கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு கதை, உன்னை ஆசீர்வதிப்பாங்க. அப்போ ஒருவருடைய பாவத்தையும் கூட உணர்த்துறது இல்லை, அதான் ரத்தம் சிந்தாதபடி பட்டயத்தை வச்சுட்டு இருக்கிறவன். அப்போது தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல் சிந்திக்காமல் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன், தேவனுடைய நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தாதவன் சபிக்கப்பட்டவன். அப்போ அந்த மாதிரி சபிக்கப்பட்ட ஊழியத்தை ஏன் செஞ்சுக்கிட்டு செய்யாமையே இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அவனுக்கு நான் விரோதின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆண்டவருக்கு விரோதி ஆகிறதுக்கு தான் இன்றைக்கி உட்காந்து எல்லா வேலையை விட்டு போட்டு எப்படி ஆண்டவருக்கு விரோதி ஆகலாம் அப்படின்னு சொன்னால் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பைபிள் எடுத்துக்கிட்டால் போதும், வேலை கிடைக்கலன்னா பைபிள் எடுத்துக்கிட்டால் போதும், ஆமாம் இந்த மாதிரி பிழைப்புக்கு உண்டான தொழில்னு சொல்லி பைபிள் எடுத்துக்கிட்டால் போதும், அவன் வந்து ஆண்டவருக்கு விரோதி. அப்போ அதை நம்ம சிந்திக்கணும், நம்ம செய்கிற வேலை நாம் என்ன சாதிக்கிறது என்னதென்றும் தாங்கள் பேசுகிறது என்னதென்றும் தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஏதோ ஆதாய தொழில்னு சொல்லி போகும்போது அது ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அவர்களுக்கு அதிகமான சாபத்தை கொண்டு வருகிறது. அப்போ நாம் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுறவங்களும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களும் சரி, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா உயிரடையுது, நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்கிறது, நம்முடைய பேச்சு தெளிவாக இருக்கிறது, நம்முடைய இருதயம் நம்முடைய குற்றங்களை நம்மளுக்கு உணர்த்துகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, அல்லது நம்முடைய பாவங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் வெளியே வருவதற்கு அது உதவியாக இருக்கிறது, அல்லது ஒவ்வொரு நாளும் தீமையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு தேவனுடைய வார்த்தை உதவியாக இருக்கிறது. அப்போ எல்லாருமே வந்து ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டு ஒரே நாளில் முழுவதும் மனம் திரும்பி புது மனசில் ஆகிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை நாம் கேட்குறோம். பழைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து விட்டு 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 ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நம்ம முழுவதும் நீதிமானாக மாற முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்திருந்தால் நம்முடைய இருதயத்தில் எந்த வேலையும் நடக்காது. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்கு கொண்டு போனாதான் இருதயத்தில் இருக்கிற உள்ளான செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்கும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, நீ பைபிளை வாசித்தா தானே நீ ஞானமுள்ள ஆளாக மாற போகிற, அதனால் நான் சொல்கிற பிரசங்கத்தை மட்டும் கேட்டிங்கன்னா போதும், நீங்கள்லாம் பைபிள் வாசித்து புரியலைன்னா விட்டுருங்க, ஏன் பாவம் கஷ்டப்பட்டு நீங்கள் வாசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஊழியக்காரங்களே சொல்லிடுவாங்க. வாசி புரியலையா விட்டுருங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் ஆண்டவர் எங்களை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு வியாக்கியானான்னு சொல்லிடுறேன். இப்போ இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள், அந்த ராமாயண மகாபாரதம் எங்கேயாவது வீடுகளில் இருந்ததுன்னா அந்த காலத்துலலாம் சொல்லிடுவாங்க, ஐயோ அது வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, இதை கொண்டு கோயிலில் கொடுத்துருணும்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சி சபையிலேயும் அதே மாதிரி தான் இருந்தது, யாருக்கிட்டையாவது பைபிள் இருந்ததுன்னா ஐயோ இது நம்ம வீட்டில் வச்சுட்டுருக்கக்கூடாது, இது வந்து புனித நூல், இது கொண்டு சர்ச்சில் கொடுத்துடணும்னு சொல்லி கொண்டு வச்சுருவாங்க. அப்படி வந்து எத்தனையோ காலங்களாக வேத வசனம் கிடைக்காம ஜனங்கள் அறியாமையிலேயே கடந்தாங்க. நாம் இருக்கிற நூற்றாண்டில் வேதகாமம் இன்றைக்கு நம்மளுடைய கையில் இருந்து நாம் தாராளமாக படிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போகணும், ஒவ்வொரு நாளும் இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும் சிந்திக்கணும். அப்போ நம்முடைய இருதயம் சுத்தமாகும், நம்முடைய பேச்சு சுத்தமாகும், நம்முடைய கண்கள் தெளிவடையும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே புதுமையாக இருந்து கொண்டிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நகைக்கு மட்டும் வெள்ளி கொலுசுக்கு மட்டும் பாலிஷ் போட்டுருவோம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே கவனிக்கவே மாட்டோம், அது மஞ்சி 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 என்னாகும், அப்புறம் கடைசியில் பூசணம் பூத்து போயிடும். அப்புறம் வெள்ளியில் இருக்கிற அழுக்கையும் தங்கத்தில் இருக்கிற அழுக்கையும் பாலிஷ் போட்டால் கொஞ்ச நாளில் போகாது. அப்போ என்ன பண்ணலாம், ஊற வச்சாலும் போக மாட்டேங்க, சுடுதண்ணி காய்ச்சி வச்சா தான் போகும். அந்த மாதிரி தேவனுடைய நியாயத்துக்கு கொஞ்சம் பலமாக வந்தால் தான் அது வந்து நம்முடைய இருதயம் சுத்தமாக. ஆமாம், இந்த வெள்ளி கொலுசெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரஷ் வச்சு சுடுதண்ணி காய வச்சு அதுக்குள்ளே போட்டு எடுத்து நல்லா பாலிஷ் போட்டாதான் போங்க. அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தில் சில டைம் வந்து கடுமையான தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்தாதான் நம்ம வந்து சுத்தமாகும். அது வரைக்கும் சுத்தமாக மாட்டோம். ஆனால் நம்மளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்குது, ஆனால் மங்கி பழசாக போச்சு. ஆமாம், அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.